லாக் அப் டெத். இதோட வலி ரொம்ப பெருசு. எந்த குற்றம் செய்தாலும் நீதிமன்றத்தை தவிர தண்டிக்க யாருக்கு உரிமை இருக்கு? காக்கி சட்டையோட கட்டுப்படுத்த முடியாத கோபத்திற்கு பலியாகிற சக மனிதனோட எண்ணிக்கை மன வலிய கொடுக்குது. அப்படி அண்மையில் உயிரிழந்த ராஜசேகர் என்கின்ற அப்புவின் குடும்பம் தான் இங்கு அனாதையாய் அரசு மருத்துவமனை பிணவரை வாசலில் நாய் போல் காத்து கிடக்கிறது. இவர்களை சட்டை செய்து காவல் அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா இந்த அரசால்? கொலை குற்றம் செய்தாலும் குற்றவாளி உயிரை எடுக்க காவலாளிக்கு அனுமதி உண்டா? இந்த தாய்க்கு இப்படி ஒரு நிலை தேவையா? சமுதாயத்தின் பதில் என்ன?
போன் போட்டா உடனே எடுக்கிற பையன் போனே எடுக்கல. அப்ப நாங்களா நினைச்சுக்கணும், போலீஸ்லாம் பிடிச்சிச்சு, அப்போ சாவச்சிட்டாங்களாம் போலீஸ்காரங்க ஆச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு தெரியும் என் மனசுல பட்டுச்சு. அப்படின்னு இந்த கை உடஞ்சிருக்கு, இப்படி வந்துட்டு இருக்குது, இந்த முட்டி உடச்சிட்டு இருக்கிறாங்கோ, இந்த இந்த பாதம் அப்படி திரும்பிட்டு இருக்குது. அப்புறம் பாத்ரூம் போகிற இடம் நீங்கி போயிருக்குது. இந்த இடத்துல சூக்காலால் மெரிச்சிருக்கிறாங்கோ. எங்களுக்கு சாப்பாடு போடுறவனே அவன் தான். இந்த மாதிரி மறைமுகமாக அவனை எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருந்தான் உயிர் போயிருக்கும். இதை முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை, அவரை விட்டா யாருமே இல்லை. இது முதலமைச்சர் பார்வைக்கு இது போகணும், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நீ திருந்து திருந்து தான் சொல், இப்போ திருந்தி தான் அவன் வாழ்ந்தான், அவனை சாவச்சிட்டாங்க, திருந்தி வாழணும்.
எம்ஜே சரவணன் மற்றும் ஆர்ஜி பாலாஜி இயக்கத்தில் ஆர்ஜி பாலாஜி, அப்பர்ணா பாலமுரளி, சத்யராஜ் மற்றும் ஊர்வசி நடிக்கும் வீட்ல விசேஷம் வரும் ஜூன் 17 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
நான் ராஜசாகரோடைய அம்மா. எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் தெரியும் அவன் செத்தது, அது எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த ஊருக்காரங்க சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், டிவியில் பார்த்து தான் எங்களுக்கு தெரியும். அது எல்லாம் எங்களுக்கு என் புள்ள செத்து தெரியாது, போலீஸ் பிடிச்சதே தெரியாது, போலீஸ் பிடிச்சதும் தெரியாது, அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது. நாங்கள் ஃபோன் போட்டால் போனோம் எடுக்கலை, நான் ஃபோன் போட்டால் உடனே எடுக்கிற பையன் போனே எடுக்கலை. அப்போ நாங்களா நினச்சிக்கணும் போலீஸ் தான் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் ஊருக்காரங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி இப்போ பையன் வந்து நீங்கள் நான் எனக்கு உடம்பு சரியில்லை, சுகரு ஹார்ட் அட்டாக் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் பயந்தாங்க சொல்கிறதுக்கு. நான் அவங்க வந்து கேட்க சொல்ல கொஞ்சம் தைரியமாக இருங்க, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு. என்ன சொல்லுங்க, நல்லா தான் இருக்கிறேன் சொல்லுங்க அப்படியான. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே தெரிஞ்சிச்சு என் பையன் இல்லைன்னு. அவர் வந்து சொல்ல சொல்ல மாரி அப்போ சாவச்சிட்டாங்களாம் போலீஸ்காரங்க ஆச்சு அப்படின்னு சொல்ல சொல்ல எனக்கு தெரியும் என் மனசில் பட்டுச்சு என் பிள்ளை இல்லைன்னு. அதனால் நான் வரல, நான் ஸ்டேஷன்ட்டு வரமாட்டேன்னு சொல்லி என்னை ஸ்டேஷன் கூப்பிட்டேன். இந்த ஸ்டேஷனும் சொல்லலை, எந்தெந்த ஸ்டேஷனோ வந்து சொல்ல கேட்குறாங்க. ஆனால் இந்த ஸ்டேஷன் எங்களுக்கு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை 7 மணி நைட்டு தான் தெரியும் இந்த ஸ்டேஷன். அங்கேருந்து போலீஸ்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த ராஜசேகர் இறந்துட்டாருமா, கொஞ்சம் ஸ்டேஷன்ட்டு வாங்கணும். வரமாட்டேன்ப்பா, நான் வரமாட்டேன், இன்னும் எதுவும் தெரியாமல் நான் வரமாட்டேன். நான் எப்படி இறந்தாருன்னா, என் புளிக்கு பிக்ஸு வந்துச்சு, என் புளிக்கு பிக்ஸு வர வயசே ஒரு நோய் கூட வந்தது கிடையாது. ஜுரம் வந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன், மாத்திரை போட்டுக்கணும், வீட்டிலே தான் இருப்பேன், நல்லாயிடும் டக்குன்னு கை வைத்தியமே செஞ்சிருவேன். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது, பிக்ஸு வந்துச்சுன்னு போய் பேசிட்டாங்க. நல்லா அடித்து போட்டுட்டு அவனை சாவடித்து மூட்டை கட்டி ஏற்றுனு வந்து ஸ்டேஷனில் வச்சிட்டாங்க, இது ஸ்டாண்டில் வச்சிட்டாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இதை முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை, அவரை விட்டால் யாருமே இல்லை. நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவர் அவர், பிடிச்சி தான் நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டோம். ஆனால் இவர் முதலமைச்சர் பார்வைக்கு இது போகணும், எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். இந்த கை உடஞ்சிருக்கு, இப்படி வந்துட்டு இருக்குது, இந்த முட்டி உடச்சிட்டு இருக்கிறாங்கோ, இந்த இந்த பாதம் அப்படி திரும்பிட்டு இருக்குது. அப்புறம் பாத்ரூம் போகிற இடம் வீங்கி போயிருக்குது. இந்த இடத்துல சூக்காலால் மெரிச்சிருக்கிறாங்க. அப்படியே ரத்தம் கொப்பளிச்சு என் பையன் தூக்குறான். முதல்ல வெள்ளையாக நுர வந்துச்சு, அதுக்கப்புறமா ரத்தம் கொப்பளி இங்கே அடித்து கண்ணி போயிருக்கு, ரத்தம் கட்டி போயிருக்கு. அதை பார்த்தோடனே நான் சொல்றேன், எங்கள் பையனை அடித்து தான் சாகிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் உரிமை இருக்குது. அடித்து தப்பு செஞ்சானா கேஸை போட்டு உள்ளான்ப்பு, அவன் உள்ளே இருக்கட்டும். நீங்கள் எப்படி அடித்து உயிரை எடுக்கிற அளவுக்கு அடித்து போட்டிங்களே, எனக்கு யாருக்குறா அவனை விட்டால் யாருமே கிடையாது. எங்களுக்கு சாப்பாடு போடுறவனே அவன் தான். இந்த மாதிரி மறைமுகமாக அவனை எவ்வளோ சித்திரவதை பண்ணியிருந்தான் உயிர் போயிருக்கும். எனக்கு இது ஒரு நியாயம் கிடைக்கணும், தீர்ப்பு கிடைக்கணும்.
பிடிச்சதே வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சாங்க. சரி, ஞாயிற்றுக்கிழமை 9:58 என் வீட்டை விட்டு வெளியே போகிறான். அந்த 2 கேப்பில் 11 மேலே அவன் ஃபோன் கால் இதுவாகல. அப்போ எப்படி மேடம், அந்த 2 hours எப்படி மேடம் திருடி 11 மேலே? அதுக்கப்புறம் யாரோ எடுத்து பார்க்குறாங்க, ஃபோன் ஹிஸ்ட்ரி எடுத்து யாரோ பார்க்குறாங்க. அதை பார்த்து நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்புகிறேன். அது அதுக்கப்புறமே எந்த டீட்டெயிலும் வரல. அந்த 2 hours எப்படி மேடம் அவன் போய் திருடியிருப்பான்? அந்த 2 hours என்ன நடந்திருக்கும்? எதுக்கு இட்டு போனாங்க? எதுக்கு அடித்தாங்க? ஒரு ஆள் வீட்டிலேருந்து இட்டு போகிறேன்றாங்க. அந்த ஆள் வீட்டிலேருந்து இட்டுன்னு போனாங்களே, அவன் எங்கே போனான்? அவன் வீட்டிலேருந்து தான் இட்டுன்னு வந்தேன்றாங்க
எங்கள் அண்ணன். நாலு நாளாக அவனை காமிக்கல. நேற்று வந்து ஸ்டேஷனில் வந்து
இது பாருங்க, அவனை அடிக்காதீங்க கொள்ளாதீங்க,
நாங்கள்
எங்களுக்கு வேணாம். என் அண்ணன் என்ன தப்பு பண்ணான்? கூப்பிட்டு போயிருக்காங்க, எங்கள் வீட்டிலேருந்து இட்டு போயிருக்காங்க. 110 கேஸ் போடுறேன்னுவாங்க. இட்டு போ, நானே இட்டு போய் இது பண்ணியிருக்கேன். நான் மறுநாள் காலைல போவேன்,
போனாங்க அவங்க அது கூட
போடுவாங்க,
10 கேஸ் போட்டு உள்ள அனுப்புவாங்க.
நான் போவேன்னாங்க சார், அனுப்பலையா? இல்லைம்மா, சார்ஜெட் இது பண்ணியாச்சு, நீங்கள் ஜெயிலில் போய் பார்த்துக்கோங்கன்றுவாங்க. சார், அதோட விட்டுருவோம். அதுக்கப்புறம் அவன் வருவான், மறுபடியும் இட்டு போங்க. இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கிறது தான். அப்படி தான் நாங்கள் நினச்சி நாங்கள் கம்முந்தேன் மேடம். ஆனால் இந்த அளவுக்கு அடிச்சு சாவடிப்பாங்க நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. இது ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து தான், அது இது தப்பு செய்கிறேன், திட்டு வேலை பார்க்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு போவோம்.
ஆனால் அவன் கொலை பண்ணுறவன் கிடையாது,
பொறுக்கி
கிடையாது, ஏமாத்தும் கிடையாது. தப்பு திருடுவான், திருடி வெளிய ஆளுக்கு தான் செலவு பண்ணுவான். என்னை வந்து கேட்பான், ஏம்மா ஃபுட்டு இருந்தால் கொடுமா, எங்களை காசுக்கு டீ கொடுக்க, எங்களை காசுக்குது இந்த பாவப்பட்ட காசு ஒன்று வாங்கினான் அப்படியே சொல்லுவான். நான் அந்த காசு கேட்கல டப்பா, எனக்கு ஆண்டவர் நல்லபடியாக அப்பா வேலைக்கு போகிறாரு, என் கையில் நிறைய காசு கொடுக்குறாரு, அந்த காசு நான் கேட்கல. நீ திருந்து திருந்துன்னு தான் சொல். இப்போ திருந்தி தான் அவன் வாழ்ந்தான், அவனை சாவச்சிட்டாங்க. திருந்தி வாழணும்னு சாவச்சிட்டாங்க. இது ஒரு நியாயம் கிடைக்கும். அதெல்லாம் போய் அவ்வளோ கேஸ் போய்
கேஸ்லாம் கிடையாது மேடம்,
அவ்வளோ கேஸ் போய்
கம்மி தான் இருந்திருக்கும்.
ஏன்னா அவங்க மேலே
சொல்கிறாங்க,
இப்போ போலீஸு அவங்க ஏதோ ஒன்றாலும் ஜோடிப்பாங்க, கதைங்களை ஜோடிச்சு ஒரு வழி இல்லாமல் கேஸே இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அவங்க நினச்சா செய்வாங்க. ஆனால் எங்களுக்கு முதலமைச்சர் தான் எங்களுக்கு நியாயம் கொடுக்கணும்.
இட்டுன்னு போனது அந்த பையன் வீட்டில் அடிச்சு,
அந்த பையன் வீட்லேயே உயிர் போயிடுச்சு. அந்த ரெக்கார்டாக வந்துச்சு எங்களுக்கு, அந்த ரெக்கார்டை எங்கள் கையில் கொடுத்தாங்க. அந்த பையன் வீட்லேயே அடித்து போட்டாங்க, அவன் செத்துட்டான் அந்த வீட்லேயே. ஆனால் அந்த பையன் எங்கே போனான்? அவனையும் இட்டுனு வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது, இவன் சாவடிச்சுங்களே, அவனையும் இட்டுனு வந்து உட்கார வைக்க வேண்டியதானே. ஏன் அவன் எங்கே போனான்? அவன்
எதனால எங்கள் அண்ணன் செத்தான்?
அவனை சாவடிச்சாங்க பேர். அவங்க உள்ளே போனான். அந்த மில்லர் கூட இருந்த 4 பேரும் உள்ளே போனோம். 10 லட்சத்தை எங்களுக்கு தப்புள்ள வரோம்மா, உயிர் கொடுப்பாங்களா? 10 லட்சம் பெருசா எங்களுக்கு, உயிர் பெருசா. அப்படி இருந்தால் அவன் திருடி எடுத்துன்னு வந்து நான் மாடி வீடாக கட்டியிருப்பேனே. எங்கள் வீட்டை வந்து பாருங்க, எங்கள் வீட்டை வந்து பாருங்க, ஒழுக்கில் இருக்கிறோம். இந்த வானம் வீட்டுக்குள்ளே தெரியும், அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்க சொல்ல அவன் என்ன தப்பு பண்ணான்? நாங்கள் அந்த காசுக்கெல்லாம் ஆசைப்படல. நான் அவன் வந்து இந்த மாதிரி சாவை அடிச்சிட்டாங்க. அவன் போலீஸ் மேலே தப்பு இல்லாமல் ஆக்குறாங்க, இப்போ பரட்டின்னுக்குறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க போலீஸு. ஏன்னா கவர்மெண்ட்டு அவங்க கையில் தாங்குது, எல்லாமே பண்ணுவாங்க. நாங்கள் இல்லாத பட்டவங்க, இது ஒரு நியாயம் கிடைக்காம நாங்கள் போக மாட்டோம். அவங்க 5 பேரும் உள்ளே போனோம், வேலை போனோம். அவங்க 5 பேரும் உள்ளே போனோம். ஒருத்தன் பேர் மில்லர், அவன் தான் 8 வயசுலேருந்து என் பையனுக்கு பகை. அவனால் தான் நாங்கள் தேசம் தேசமாக போவோம். பிளேட் பார்த்தில் கூட உக்காயிட்டோம், பிச்சை கூட சாப்பிட்டோம், கட்ட துணி இல்லாமல் வந்தோம் ஊரை விட்டு. மில்லர் மிரட்டுவார், இட்டுன்னு போய் ஜீப்பில் நிற்க வச்சு அங்கங்கே மிரட்டுவார் எங்களை. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் கையில் எவ்வளோ நகை குத்துக்கிறான், உங்கள் கையில் எவ்வளோப்பாங்க, உங்கள் நகையை கொடுங்க, அப்படியும் எங்கள் வீட்டுக்கார் மொதல் வீட்டுக்கார் இறந்துட்டார், அவர் பணம் வந்துச்சு 35,000. அந்த அந்த நகையை வாங்கின்னு என் ரெண்டாவது கல்யாணம் பண்ண பார், அவர் மேலே கேஸை போட்டாங்க. போட்டு ஒரு வீட்டில் நகை கடையில் பூட்டை உடச்சி அவர் திருடின்னு வந்தார். அவர் அப்படியேப்பட்ட ஆளே கிடையாது, டெலிஃபோன் ஆஃபீஸில் வேலை செஞ்சவர் அவர். இன்றைக்கி அவரை கேஸை போட்டு உள்ள அனுப்பிச்சாங்க, போய் கேஸை போட்டு. இவங்களே எல்லாத்தையும் ஜோடிச்சு ஜோடிச்சு ஒரு அக்கிஸ்டை உருவாக்குறாங்க. அவங்க நல்லா இருக்கிற பையனை அக்கிஸ்டாக ஆக்குறாங்க. இதுதான் உண்மை. இந்த மாதிரி ராஜசாகருக்கு நடந்தது வேற பசங்களுக்கு நடக்கூடாது. இதுதான் லாஸ்ட்டு, இந்த சாவோட தான் லாஸ்ட்டு. என் பிள்ளை தப்பு பண்ணது அது போயிடுச்சுன்னு விட்டுங்க. போயிடுச்சு உயிர் வானா வரப்போகிறது கிடையாது. இனிமேட்டு யாரும் ஒரு டெட் பாடி கூட விழக்கூடாது டாசனில். அவனுக்கு வலி வந்துச்சு, பிக்ஸு வந்துச்சு, அவனுக்கு ரத்த சோகம் இருக்குது, டிபி இருக்குது, என்னென்ன நோயோ சொல்கிறான், ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஒரு ஒரு பொய்ய மறைக்க 10 பொய் பேசுகிறாங்க, எங்களுக்கு அது தெரியல. என் பையன் மாக்கா மாதிரி இருப்பான், 10 பேர் வந்தால் கூட சண்டை போடுற பையன். என்ன அப்படியாப்பட்ட பையன் எப்படி நோய் வரும்? எங்கள் எதிர்க்க செக் பண்ண சொல்லுங்க, நாங்கள் அந்த நோயை பார்க்குறோம். இது வெள்ளம் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாங்க. அவனை எங்கள் வீட்டாண்ட கூட வந்து கேட்டு பாருங்க. சனிக்கிழமை நைட்டு வந்துட்டு மாக்கா மாதிரி போகிறான் என் பிள்ளை, ட்ரெஸ் பண்ணிங்கன்னு வெளியே போகிறான். எனக்கு போலீஸால் ஆபத்துக்குது, நான் ஹெல்மெட் வர மாட்டோமா, நீ பத்திரமாயிரு. என்னை அவன்டா என்னடா பண்ண போகிறான், நான் நல்லா தான் இருக்கிறேன். என்ன நான் தப்பு செஞ்சால் தான் என்ன இட்டுருப்பான், நீ தப்பு செஞ்சியா உன்னை இட்டு நானே ஒப்படைச்சிக்கிறேன். என் பையன் தப்பு நானே ஒப்படைச்சிக்கிறேன். எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி என் புள்ளைய தூக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்கள் வீட்டில் எதனா பண்ணானா அதை சொல்லுங்க. ஆனால் மில்லருக்கு எங்கள் மேலே பகை, அவன் 8 வயசுலேருந்தே பகை. ரொம்ப இழப்பு,
பெரிய இழப்பு
எங்களுக்கு, சாப்பாட்டுக்கே இழப்பு. அவன் தான் எங்கள் தலையே
போயிட்டான்.
இப்போ நாங்கள் எங்கே போய் அலமோதுன்னு தெரியாமல் உக்காந்துக்கு போனாங்க.
நான் அப்புன்ற கேரக்டர் இனிமேல் எங்கள் லைஃப்பில் வராது, அதுதான் எங்கள் உயிரே.
பாசக்கார பையன் உள்ளே இருந்தால் கூட சாப்பிட்டியாம்மா மாத்திரை போட்டியா, நல்ல பையன், பாசக்கார பையன், எனக்கு பாசக்கார பையன். எங்களுக்கு சம்பாதிச்சு போறேன்னு அவன் தான், நான் வேலை செஞ்சு தான் எங்களை காப்பாற்றி இருக்கிறான். திருட தொட்டு கொடுத்தது கிடையாது.
மகனை இழந்த வழியோடு உண்மைகளை உதட்டிலும் கண்ணீரை கண்ணிலும் வைத்து கொண்டு நிற்கிறாள் ராஜசேகரின் தாய். தவறே செய்திருந்தாலும் உயிரை எடுக்கும் உரிமை யாருக்கும் கிடையாது.
இப்போ ஒரு பர்சன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே நம்ம ட்ரீட் பண்ற விதம்னு ஒன்று இருக்கு. அவர் வந்துட்டு திருடின கேஸில் தான் வந்துட்டு உள்ளே போயிருக்காரு, ஆனாலுமே அவர் கிரிமினலாக கூட இருந்திருக்கலாம், வேறு என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு மோட்டிவில் அவங்க கொலை பண்ணாலும் போலீஸ் டோன்ட் ஹாவ் ரைட்ஸ் டு டூ தட். அப்படி பார்க்கும்போது இப்போ கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் ஒரு முஸ்லீம் பையன், ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த வருஷமே இது ரெண்டாவது தடவை இப்படி நடக்கிறனால அந்த ஸ்டேஷனில் என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியல. அந்த போலீஸ்க்கு அடுத்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இது நெகட்டிவாக மற்றவங்களுக்கு தாட்ஸ் போட்டே ஆறுதா கூட இருக்கலாம். இப்போ ஏன் மற்ற போலீஸ் என்னதான் கோவப்பட்டு அடிக்கிறதே வந்துட்டு தப்புன்னு சொல்கிற நிலைமையில கொலை பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயமாகவே தெரில. சீக்கிரமே இதுக்கு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும்.
ராஜசேகரோட கஸ்டோடியல் டெத், அது வந்து சிறைக்குள்ளே நடந்த மரணமா இல்லை சிறைக்கு வெளியில் போகும்போது ஏற்பட்ட மரணமா அப்படின்றது இன்ன வரைக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இப்போது அண்மை காலமாக வந்து கிட்டத்தட்ட 10 இந்த மாதிரியான சிறைக்குள்ளே நடந்த மரணங்கள், அதாவது சிறை மரணங்கள் நிகழ்ந்துருக்கிறதா வந்து தரவுகள் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. இது தொடர்பில் பலதரப்பட்ட அமைப்புகளும் வந்து தங்களோட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பீப்புள் வாட்ச் அப்படின்னு சொல்லப்படுகிற அமைப்பு இது தொடர்பில் நிறைய போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மாதிரி மரணங்கள் யாருக்கு நிகழுது அப்படின்னு சொன்னால் கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களே தான். பொருளாதார ரீதியில் விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், அதையும் கடந்து சாதிய ரீதியில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு மேலே இருக்கிறவங்கன்னு சொல்லி தங்க நினைக்கிறவங்களால சொல்லப்படுறவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மனிதர்களுக்கு அதை படிப்பறிவு அதே நேரம் பொருளாதார ரீதியில் இல்லை அதையும் தாண்டி சமூக ரீதியில் கொஞ்சம் பின்படுத்தப்பட்ட மக்களுக்கான மக்கள் தான் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளில் வந்து எதிர்நோக்குறாங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது.
லாக்அப் டேத் கேள்விப்பட்ட உடனே ரொம்பவே சோகமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். கொடுங்கையூரில் இப்போ ராஜசேகர் அவர்களை வந்துட்டு லாக்அப் டேத்தில் இறந்ததாக வந்து சொல்லப்படுறாங்க. பட் வெளியில் வந்த நியூஸ் என்னென்னா அவர் வந்துட்டு அவர் உடல்நலம் சரியில்லாமல் தான் இறந்ததாக சொல்லப்படுறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தை கூட நம்பாது அவர் உடல்நலம் இல்லாமல் வந்துட்டு இறந்ததாக சொல்லப்படுறதுங்கிறது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது வந்துட்டு இன்னைக்கு நேற்று அப்படின்னு கிடையாது. கடந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு ரெண்டு கொலைகள், லாக்அப்லேயே வந்துட்டு ரெண்டு மரணங்கள் நடந்திருக்கு. ராஜசேகர் அவர்களாக இருக்கட்டும், நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒருத்தவராக இருக்கட்டும்.
இந்த ராஜசேகர் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு தெஃப், அதாவது நிறைய திருட்டு வழக்குகள் வந்து அவர் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருத்தன் கொலையே செய்தாலும் கூட அவனை கொலை செய்கிறதுக்கு யாருக்குமே வந்துட்டு ஒரு அனுமதி கிடையாது. அதுக்கு வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, கோர்ட் இருக்குது, கேஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தாண்டி ஒரு லாக்அப்லேயே வந்து ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
ஆனால் இதை நியாயப்படுத்துகிற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராஜசேகர் அவர்கள் வந்துட்டு திருட்டு வழக்குலாம் இருந்திருக்காரு, அவர் மேலே குறைந்தது ஒரு 20 வழக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கூட இருந்திருக்கலாம். திருட்டு வழக்குகள் தவறு தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்கு தண்டனை மரணமா? அந்த மரணமும் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லையே. ஆனால் அது வந்துட்டு சிறையில் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கள் வந்து தனிமையான உரிமையை மீறலாக அந்த மரணத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது மனித உரிமை எங்கே போச்சுன்னு தெரியல.
ரீசென்ட் பாஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய லாக்அப் டெத்ஸ் வந்து நிறைய பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஜெய்பீம்ன்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாக்அப் டெத்தை பற்றி வந்து ஒரு விஷயத்தை சொல்லும் போது வந்து அந்த டயத்தில் வந்து போலீஸ்லாம் வந்து மோஸ்ட்டாக வந்து திஸ் இஸ் லைக் ஓல்டு திங், இது வந்து பழைய விஷயங்கள், இப்போலாம் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுல ரிப்பீட் ஆகிறதுல, சும்மா பழைய விஷயத்தை சும்மா சும்மா அதே வந்து படத்தில் இப்போ போர்ட்ரேட் பண்ணுறாங்க, போலீஸ் ஆர் நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ திஸ் திங்ஸ் ப்ரூவ், ஐ மீன் இந்த விஷயம் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணால் நம்ம சிஸ்டம் ஏதோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து அதேமாதிரி பார்த்திங்கன்னா வந்து போலீஸோட இதுவே வந்து ஒபே தி ஆர்டர் தான் வந்து. ஸோ தே ஆர் நோ, அவங்களுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. ஒரு ஒரு குற்றத்துக்கு வந்து இது பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ரைட்ஸே கிடையாது தண்டனை கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து கோர்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ராங் திங். ஸோ அவர் மேலே என்ன தான் எந்த வழக்கு எதுவாக இருந்தாலுமே சரி. ஸோ விஜய் மலையா அந்தமாதிரி பல பேர் இந்தியா விட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது? ஸோ வந்து பாவர்ட்டி புவர்ட் பேக்வர்ட் பீப்புளால் மட்டும்தான் அவங்கள நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள தான் நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ திஸ் நீட் டு பி சேஞ்ச்ட். அவள் தான்
குறிப்பாக வந்து அவங்களோட அம்மாவை பார்த்தா ரொம்பவே பரிதாபமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது அவங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களாக தான் இருக்காங்க. ஆனால் சொல்லுவாங்க, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் மண்ணை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தைய நல்லபடியாக வளர்க்குறது அப்படிங்கிறது ஒவ்வொரு அம்மாக்களோட கையில் இருக்குது. அந்த விஷயத்தை அந்த அந்த பேரண்டிங்கை வந்து நீங்கள் இந்த இந்த டெத்தில் வந்து நீங்கள் நிச்சயமாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இந்த தாயோட வலி எவ்வளவு பேருக்கு புரியும்னு தெரியல. குற்றமே செய்திருந்தாலும் கொலை செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது. இப்படியான மரணங்கள் இதுவே கடைசியாக அமையும் என்று நம்பிக்கையோடு, இந்த தாயின் வலி யாருக்கும் வரக்கூடாது என்ற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம்.
பிரச்சனைகள் வந்து சராசரியா எல்லா பெண்களுக்கும் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இருமுனா தும்னா சிறு துளிகள் வந்து யூரின் கசிகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம்